ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமந்திரம் விளக்க உரை. தலைப்பு 123 பாடல் முதல் 126 பாடல் வரை. வழங்குபவர் முனைவர் ஜெயபால் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
உபதேச பகுதி. இப்போதான் நமக்கு முதல் தந்திரம் ஆரம்பிக்குது. இதுவரைக்கும் நம்ம பேசினது பாயிரம். இந்த பாயிரம்னா ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டால், பின்னால் நாம் சொல்லக்கூடிய செய்திகளை முன்னால் வரையறுத்து கூறுவது பாயிரம். இப்போ நாம் இது வரைக்கும் ஒரு எத்தனை வகுப்பு நடத்திருக்கோம்? இது எத்தனாவது வகுப்புங்கிறது? 6வது வகுப்பு. இப்போ இதுவரைக்கும் நாம் வந்து பேசியது எல்லாமே பாயிரம். நாம் என்ன சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம், குறிப்பாக காட்டியிருக்கோம். இப்போ அடுத்தது இனிமேலுக்கு தான் நம்ம திருமந்திரத்துக்குள்ளேயே நுழையும். இப்போ முதல் தந்திரம், அதில் உபதேச பகுதி. இதில் மூலன் உரை செய்த 30 உபதேசம், உபநிடதம் சொல்கிறோம். சீடர்களுக்கு குரு பக்கத்தில் இருந்து உண்மையை உணர்த்துதல். அந்த காலத்துலலாம் குருகுல வாசம்னு வச்சுருப்பாங்க. ஒரு சீடர் வந்து ஒரு குருக்கிட்ட 12 படிக்கணும். இப்போது ஒரு டாக்டர்னு வச்சிங்களேன், அவங்க 12 மருத்துவத்துறையில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்பர்டைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, எக்ஸ்பர்ட் ஆகிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு திருமுறைகளை வந்து ஒரு 12 பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்க திருமுறையில் எக்ஸ்பர்ட். ஒரு 12 குருகுல வாழ்க்கை அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. இப்போ இந்த முதல் தந்திர 30 பாடல்களும் நம்ம படிக்கணும். இந்த குரு உபதேசம், மாதா, பிதா, குரு, தெய்வம் அப்படின்னு ஒரு வரிசைப்படுத்தியிருப்பாங்க. மாதா பிதாவை அறிமுகப்படுத்துகிறார், பிதா குருவை அறிமுகப்படுத்துகிறார், குரு தெய்வத்தை அறிமுகப்படுத்துகிறார். அதுதான் வரிசைப்படி. இதில் இறைவன் உயிர்களினுடைய பக்குவத்திற்கு ஏற்ப திருவடி தீட்சை கொடுக்கிறார். தீட்சை வழங்குதல் அப்படின்னு உண்டு இல்லைங்களா? தீட்சை வாங்கணும் இல்லையா? சைபத்தில் தீட்சை உண்டு இல்லையா? லைசன்ஸ் வாங்கிட்டு கார் ஓட்டுவது போல தீட்சையை சைவர்கள் தீட்சையை வாங்க வேண்டும். அது தீட்சை வந்து 4 வகையான ஸ்டேஜ் உண்டு, 6 வகையான முறைகள் உண்டு. அதனால் குறைந்தபட்சம் ஒரு சமய தீட்சை, அதற்கு அடுத்த நிலைக்கக்கூடிய விசேஷ தீட்சை வாங்கணும். பக்குவப்பட்ட பின்பு இறைவனே குருநாதராக வந்து திருவடி தீட்சை கொடுப்பார். அந்த தீட்சை கொடுக்கும் பொழுது உயிருக்குள் இருக்கக்கூடிய அழுக்கை அவர் நீக்குவார். தீட்சை ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி. குருநாதருடைய பார்வையினால் சஞ்சித கண்மம், சஞ்சித கண்மம் சொல்லக்கூடிய பழவினை நீங்கும். நல்லா யோசனை பண்ணிப்பாங்க. பழவினைன்னு ஒன்று இருக்கு நம்ம கிட்ட, அதை தொல்வினைன்னு சொல்றது. சஞ்சித கண்மம் அப்படின்னு வினை குவிகள் நம்மள்கிட்ட இருக்கு. இப்ப நாம் அனுபவிக்கிறது எல்லாமே வந்து பிராரப்த வினையை அனுபவிக்கிறோம். பிராரப்தம்னா ஒரு பெரிய குவியில் இருந்து ஒரு சிறிய பகுதியை மட்டும் எடுத்து இப்ப நம்ம இறைவன் அனுபவிக்க விட்டுருக்கார். இதுவே இவ்வளவு சிரமம்னா நிறையா இருக்கக்கூடிய சஞ்சித கண்மத்தை எப்பொழுது நாம் தீர்க்கப் போகிறோம்? இப்பொழுது இருக்கின்ற இந்த பிராரத்த வினையிலேயே என்ன செய்கிறோம்? புதிதாக வேற வினையை நம்ம சேர்க்கிறோம். ஆக மொத்தம் நமக்கு அனுபவிக்கக்கூடிய பிராரத்தம், சேர்த்து கொண்டிருக்கிற ஆகாமியம், ஏற்கனவே சேர்த்து வைத்திருக்கின்ற சஞ்சிதம், இப்படி வினை குவியல்களுக்கு மத்தியில் நம்ம வாழ்ந்துருக்கோம். தப்பிக்கலாமா தப்பிக்க முடியாதாங்கிறதெல்லாம் அது அப்புறம் வச்சுக்கணும், போக போக புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த வினையை நீக்குவது எப்படி அப்படின்னா, பிராரப்தத்தை யாரார்த்தாலும் அனுபவிச்சு தான் தீக்கணும். அது இறை வழிபாடுகள் மூலம் தாக்கம் குறையும், அவ்வளோதான். ஆகமந்தான் வந்த வினை வந்தது தான். ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது ஆகும் அப்படிங்கிறது தலையெடுத்திருந்ததுன்னா இறையடியாறுகளுக்கு கீழே விழுந்து ஒரு சுளுக்கு ஏற்படும், அவ்வளவுதான். ஆக மொத்தம் இறைவன் கணக்கில் டேலி ஆயிடுச்சு. பொறாரத்தம் பிராரத்தங்கள், இது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த உயிரில் நம்முடைய வினைப்பதிவுகள் இருக்கும், சஞ்சிதம் ஆகிய வினைப்பதிவுகள் இங்கே உயிரில் இருக்கும். அதுக்கு பேர் களிம்புன்னு பேர். நமக்கு ஆணவம்னு சொல்றது இல்லையா, ஆணவம்ன்றது எங்கே எங்கேருந்து இருக்கு, உயிரில் இருக்கிறது. அறியாமைங்கிற ஆணவம் உயிரில் இருக்கிறது. அந்த களிம்பை முதல்ல எடுக்கணும். உடம்புல இருக்கிற அழுக்கை நீக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, உயிரில் இருக்கக்கூடிய அழுக்கை நீக்கணும். விண்ணின்றி இழிந்து வினைக்கு ஈடாய் மெய்கொண்டு, இந்த பாட்டை நல்லா பாருங்க. விண்ணின்றி இழிந்து வினைக்கு ஈடாய் மெய்கொண்டு தன்னின்ற தாளை தலைக்காவல் முன்வைத்து உள் நின்று உருக்கி ஓர் ஒப்பில்லா ஆனந்த கண்ணின்று காட்டி களிம்பருத்தானே. இந்த பாடல் வந்து ரொம்ப நாலு வரிதான் இருக்கு. வினைக்கு ஈடாய் மெய், வினைக்கு ஈடாய். அப்ப இந்த உடம்பு ஏனால் வந்தது, வினையால் வந்தது. அது நல்லா அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சொல்றோம் தீதும் நன்றும் பிறதரவாரா, நாம் செஞ்சு நமக்கே வரும், முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும், எல்லாம் கரெக்டாக நம்ம படிச்சுக்கிட்டே என்ன செய்வோம், வினை செய்வோம். இதில் பஞ்ச அக்னி வித்தை போட்டிருக்கு. பஞ்ச அக்னி வித்தை, பஞ்ச அக்னி வித்தைன்னு ஒன்று போட்டு ஒரு வரியை தொட்டோம்னா ஒரு வரி அப்படியே போயிட்டே இருக்கு. எலிமினேட் பண்ணி பார்க்குறேன், ஆனால் உங்களுக்கு நீங்கள் எந்த நிலையில் இருக்கீங்கன்னு தெரியல. கொஞ்சம் மேல்நிலையில் சொல்கிறதா, கொஞ்சம் இறங்கி சொல்கிறதான்னு புரியல. விண்ணின்று இழிந்து வினைக்கு ஈடாய் மெய் கொண்டு, அப்போ இதில் வந்து ஒரு பஞ்சாக்கினி வித்தைன்னு ஒன்று போட்டிருக்கு. பின்னாடி வந்து இந்த இரண்டாம் தந்திரத்தில் உங்களுக்கு பல செய்திகள் வரும். உடம்பு எப்படி வந்தது, உயிர் எப்படி வந்தது, உடம்புக்குள் எப்படி உயிர் நுழைந்தது, இந்த பல செய்திகள் உண்டு. இப்போ இன்றைக்கு நான் சொல்கிறது வந்து பஞ்சாக்கினி வித்தை பேசுகிறோம். விண் உலகத்துக்கு சொர்க்கம், நல்வினை செய்தால் அது ஒரு உடம்பு, தீவினை செய்தால் அதுக்கு ஒரு உடம்பு, இங்கே வாழ்கின்ற உடம்பு வேற. இப்போ நம்ம வாழ்கின்ற உடம்பு உடம்புக்கு வந்து பூத உடம்புன்னு பேர். இது அஞ்சு பஞ்சபூதத்தினால் ஆக்கப்பட்ட உடம்பு, பூத உடம்பு. பூதசார உடம்புங்கிறது வந்து சொர்க்கத்துக்கு போகிற உடம்பு. இந்த வாதனா சரீரம்னு ஒன்று உண்டு, அது நரகத்துக்கு போகிற உடம்பு. ஒரு ஒரு உடம்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ அங்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் மறுபிரிவுன்னு எடுக்கணும் இல்லையா. இப்போ சொர்க்கத்துக்கு போனாலும் திரும்பி வரணும், நரகத்துக்கு போனாலும் திரும்பி வரணும். ஆக தான் நாம் வந்து வாழ்ந்து வினைகளை கழிக்கக்கூடிய இடம் இது, இந்த பூலோகம். அது அந்த இடத்துக்கு நம்ம வரணும். ஒன்று பிறவி இல்லாமல் கடவுள்கிட்ட போயிடணும், பிறவி எடுத்துட்டோம்னா வினையை அனுபவிக்கும். இது ரெண்டே கான்செப்ட் தான். இந்த உடம்பு எப்படி வருது, முதல்ல கொண்டு வர உடம்பை கொண்டு வர சூக்கும உடம்புன்னு மேலே போகும். உடம்பு உயிர் போகும் பொழுது உயிர் என்ன பண்ணோம், இந்த உடம்பை கீழே போட்டுட்டு உயிர் மேலே போகுமா? இல்லை யார் போகும்போது யார் பார்த்துருக்கா, அடுத்தவங்க உயிரையும் பார்த்தது இல்லைன்னு இதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ண முடியாது. அப்படி உயிர் போகும்போது சூக்கும தேகத்தோட போகும். சூக்கும தேகம்ங்கிறது சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம், இது அஞ்சு. சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம், இதுக்கு வந்து தன்மாத்திரைகள்னு பேர். சும்மா தெரிஞ்சு வச்சுங்க. இதெல்லாம் இப்போ எல் இப்போ இது சித்தாந்த வகுப்பில் தான் நான் சொல்லுவேன், திரும்ப அந்த சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் வெளியில் சொற்பொழிவுலாம் இது வராது. சொற்பொழிவில் வந்து கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பில் வந்து செய்திகள் போமே அன்றி இது போல உள்ள நுட்பமான பல விஷயங்கள் இது போல நூல்களை படித்ததான் புரியும். சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் மனம் புத்தி அகங்காரம் எட்டாச்சிங்களா. மனம் புத்தி அகங்காரம் இந்த நம்ம மூணும் வந்து அந்த கரணங்களில் வரும். உயிர் போகும்பொழுது இந்த எட்டையும் அழைச்சிட்டு போவோம். இன்னும் புரியற மாதிரி பார்த்து அப்படி புரியலைன்னா அப்படி எழுதி வச்சிங்க, மாலையில் போகும்போது சொல்லிடுறேன். அப்படி உயிர் மேலே போகும். உயிரும் இந்த சூக்கும சரீரம் ஆகிய புரியட்ட காயம் எட்டு இருக்கு இல்லையா, அப்படியே மேலே போகும். மேலே போயிட்டு அங்கே இந்த உடம்பெல்லாம் மாறிடும் இல்லையா, பூதாதார உடம்பாக இருந்தாலும் அது அங்கே கைட்டு போட்டுட்டு இந்த இதுவே நிற்கும். விண்ணுலகத்துக்கு அங்கெல்லாம் போயிட்டு திருப்பி வந்தாலும் இந்த எட்டும் நிக்கு சேர்ந்து இருக்கும், சூக்கும உடம்பும் உயிரும் சேர்ந்து இருக்கும். இது என்ன பண்ணுது, அந்த மழை வழியாக நிலத்தை அடைந்து மழையில் நுழையுது. மழை வழியாக நிலத்துக்கு போய் நிலத்திலிருந்து நெல்லுக்கு வருது. அந்த நெல் வழியாக நம்ம அரிசியை சாப்பிட்றோம். அரிசியை சாப்பிட்டு அல்லது கோதுமை சாப்பிட்டு ஏதோ ஒன்று சாப்பிட்றோம், அது உடம்புக்குள்ளே நுழைஞ்சிருக்கு. தந்தையினுடைய வயிற்றுக்கு போய் இரத்தத்தில் கலந்து அது பின்பு தாயினுடைய கருவறைக்கு போயிடுது. அஞ்சு இருக்குங்களா, அஞ்சு ஸ்டேஜ் இருக்கா, விண்ணிலிருந்து வந்து மழை, நிலம், உணவு, தந்தை, அப்புறம் தாய். இதுக்கு பேர் பஞ்சாக்கணி வித்தைன்னு. இந்த உடல் ஆனால்தான் வருஷம் சொல்லும் பொழுது இரண்டு மாதம் தந்தை உடம்பில், பத்து மாதம் தாய் உடம்பில் அந்த குழந்தை இருக்கும்னு சொல்லுவோம். இது ஒரு பஞ்ச அக்னி வித்தை. இந்த ஆன்மாக்கள் வந்து இந்த உடம்பை எடுத்துக்கிறது பார்த்தீங்களா, இந்த உடம்பை எடுக்கிறோம் இல்லையா, இது நாம்லாம் எடுக்கிறது இல்லை, இறைவன் இந்த வேலையை செய்கிறான். இந்த தாய் தந்தையை தேர்ந்தெடுத்தல், பிறந்த ஊரை தேர்ந்தெடுத்தல், ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்தல் இல்லையா, இதெல்லாம் நம்ம கையில் கிடையாது. ஒரு யார் என்னென்ன வேலைக்கு போவாங்கங்கிறது ஏற்கனவே தெரியுமா உங்களுக்கு, யாருக்கும் யார் யார் எந்தெந்த ஊரில் வந்து பிறப்பாங்கன்னு ஏற்கனவே தெரியுமா, யாருக்குமே எதுவுமே தெரியாது. யார் யார் எந்தெந்த வினைகள் செஞ்சிருக்கும் தெரியுமா, அது எதுவுமே நமக்கு தெரியாது. இந்த கணவன் மனைவி, மனைவி கணவன் தெரியாது. எல்லாம் நாம் செய்த பூர்வ ஜென்மத்தினுடைய அடிப்படையில் ஒன்று இயங்கி இருக்கிறது. இப்போ யார் யார் என்னென்ன நல்வினை தீமை செஞ்சுருக்கோமோ அதுக்கு தகுந்தது போல நமக்கு உள்ள பிறவி என்ற ஒரு வாய்ப்பை, இந்த உடலை இறைவன் தேர்ந்தெடுத்து அனுப்புகிறான். நிறைய சொல்லணும். விண்ணின்று அழிந்து வினைக்கு ஈடாய் மெய்கொண்டு, விண்ணிலிருந்து வர, இது பஞ்சாக்கினி வித்தை, விண்ணிலிருந்து வருது, வினைக்கு ஈடாய் மெய் கொண்டு, இந்த உடம்பை கொடுத்தவன், உடம்பையும் உயிரையும் சேர்த்து வைத்தவன், இந்த வாழ்க்கையை கொடுத்தவன், அப்படிப்பட்ட இறைவன் இதெல்லாம் சொல்லணும். இந்த பிறவி எத்தனையாவது பிறவினு தெரியுமா, தெரியாது. இதே சொல்ல மாணிக்கம், எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் தெரியாது. சரி, அடுத்த பிறவிதான் மனித பிறவி வரும்னு யார் சொன்னாங்க, படியாய் கிடந்து பவளவாய் எப்பொழுது காண்பேன்ங்கிறாரு, படியா கூட பிறக்கலாங்கிறாரு ஆழ்வார். திருவேங்கட சுனையில் மீனாய், மீனா கூட பிறக்கலாங்கிறார். அப்பர் பெருமான் புழுவாய் பிறக்கணுங்கிறார், சொல்ல முடியாது, புழுவாய் பிறக்கணும் புண்ணியா, உன்னடி என் மனத்து வழுவாதிற்கு வரந்தர வேண்டும்ங்கிறனால அடுத்த பிறவி என்பது நிச்சயமாக எது என்று நமக்கு தெரியாது. நாம் இப்பொழுது நம்ம என்ன செய்கிறோமோ அது அடுத்த பிறவிக்கு. அப்போ விண்ணின்று இழிந்து வினைக்கு ஈடாய் மெய் கொண்டு தன்னின்றதாலே தலைக்காவல் முன்வைத்து, நமக்கு யார் தலைக்காவல், நமக்கு யார் காவல், பாக்கியெல்லாம் விட்டுருங்க, உற்றார் வேண்டான் ஊராரை ஆண்டேன் எல்லாம் அப்புறம், உற்றார் ஊரை எல்லாரும் பார்த்தீங்களா. நான் வேகமாக வந்தது இந்த உபதேசத்தை காலையில் 30 போட்டையும் முடிச்சுட்டு மத்தியானம் ஒரு அந்த நிலையாமையை சொல்லணும்னு வந்தேன். உபதேசத்தை பாரதியா போச்சு. தலைக்காவல் முன்வைத்து, நமக்கெல்லாம் யாருங்க காவல், இறைவன் தான் காவல், மெய்க்காவலே அவர் தான். உள் நின்று உருக்கி ஓர் ஒப்பில்லா ஆனந்த கண்ணின்று காட்டி களிம்பருத்தான். களிம்புங்கிறது அழுக்கு குற்றம். 30 பாடலும் பார்த்தீங்கன்னா ஒரு நுட்பம் இருக்கும், அந்தாதி பாடல், அந்தாதி தொடர்பில் வரும். ஒரு பாடல் முடிந்து அந்த ஈற்று அடி வந்து அடுத்த பாடலினுடைய ஆதியாக முதலாக வரும். முடிக்கும் போது வந்து நம்ம எப்படி ஆரம்பித்த அடி இருக்கோ அது கடைசியில், அந்த சொல்லு வந்து கடைசியில் முடியும். தமிழுக்கு தமிழ், ஆன்மீகத்துக்கு ஆன்மீகம். அந்த காலத்தில் உபதேசம் வாங்கணும்னா பக்குவம் உள்ளவங்களுக்கு தான் உபதேசம் கொடுப்பாங்க, எல்லாரும் கிடையாது. இந்த பக்குவம் அப்படின்னா அதுக்குள்ள இந்த இருவினை ஒப்பு, மலபரி பாகம், சத்தினி பாதம்ங்கிற வார்த்தையெல்லாம் போட்டு பயமுறுத்துறேன் செய்ய வேண்டாம். சைவ சித்தாந்தம் கொஞ்சம் அனுபவித்தவர்களுக்கு அந்த வார்த்தையில் அன்மை கண்மை புரியும். இப்போ இருவினை ஒப்பு அப்படின்னு சொன்னால் நன்றே செய்யினும் செய்யினும் நானோ இதற்கு நாயகன், அதாவது நன்றே வரினும் தீதே வரினும், நல்லது வந்தாலும் கெடுதல் வந்தாலும், துன்பத்தை அனுபவித்தாலும் இன்பத்தை அனுபவித்தாலும், எதுலேயுமே அந்த மனம் வந்து மாறுபாடு அடையாத ஒரு நிலை, அது இறைவனை ஒப்புன்னு நிறைய உதாரணம் சொல்லலாம். இப்போ நிறைய உதாரணம் சொன்னோம்னா அது சித்தாந்த வகுப்பு மாதிரி அது நீண்டுகிட்டு போயிடும். நான் உங்களுக்கு 30 உபதேசத்தையாவது நீ நான் முடிச்சாகணும். இதுனா ஒரு வரி சொன்னோம்னா அதுக்கு இன்டர்லிங்க் எங்கேருந்து வருது பார்த்தீங்களா, அங்கே போகணும், அங்கேயிருந்து நான் வரணும். அங்கேருந்து வந்தோம்னா சித்தாந்தம் படித்தவர்களுக்கு புரியும், புதிதாக திருமந்திரம் கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஒரு நல்வினையால் வரக்கூடிய இன்பத்தையும் தீவினையால் வரக்கூடிய துன்பத்தையும் ஏற்றுக்கொண்டு அதிலே மனம் லயிக்காமல் பற்றற்று இல்லாமல் எது வந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பக்குவ நிலைக்கு பேர் இருவினை ஒப்பு. அந்த பேங்க்ல எல்லாம் கேஷியர் இருப்பாங்க, அவங்களுக்கு கஸ்டமர் வந்தாலும் ஒன்றும் இல்லை, கஸ்டமர் வராட்டி போனாலும் இவங்களுக்கு ஒன்றும் ஆக போவதில்லை, அது மாதிரி ஒரு மனநிலை. அந்த நிலையை வந்து அது வந்துருச்சுன்னா போதும், வாழ்க்கையில் வெற்றி. அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, டேக் இட் ஆஸ் இட் இஸ், எது எப்படி வருதோ அதை அப்படியே ஏற்றுக்கணும். இது எல்லாருக்கும் பயன்படும் அந்த வார்த்தை. நாளையும் என்பது நமக்கு தெரியாதுங்க, எது வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அதை அப்படியே ஏற்றுக்கிட்டோம்னா இது வினையால் வந்தது தானே, ஏற்றுக்க வேண்டியதானே, அது இருவினை ஒப்பு. இதில் பழகணும், இதில் பழகிட்டே வரும்பொழுது பலபரிபாகம் அப்படின்னு ஒரு ஆன்மா பக்குவம் அடையும். பக்குவம் அடைகின்ற பொழுது ஆணவத்தினுடைய ஆற்றல் அங்கே குறையும். நல்லா அந்த முதல் பாட்டே நல்லா பாருங்க, ஆணவத்தினுடைய ஆற்றல் குறையும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, நல்லா பெரிய லெவலில் பணம், பதவி, புகழ் அப்படின்னு கூட செருக்கில் இருப்பாங்க. செருக்கில் இருக்கும்போது ஒரு 50 வயசை கடந்த உடனே ஏதேனும் ஒரு பிரச்சனை வரும், பிரச்சனை வந்ததுன்னா அதில் மாட்டிப்பாங்க, மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து தலை தூக்காமல் ஆற்றுவாங்க. நிறைய வாழ்க்கையில் எல்லாரையும் பார்க்கலாம், எல்லாருடைய வாழ்க்கையும் எல்லாருக்கும் ஒரு புறம் தான் தெரியுது, ஆனால் நிறையா விஷயங்கள் அதெல்லாம் மறைஞ்சிடும். பெரிய பணக்காரங்களாக இருப்பாங்க, நல்ல பாதுகாப்பு மாடி ஏடி பங்களா அதுக்குது ஏசில் உள்ளுக்குள்ளே அழுதுகிட்டு இருக்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் இல்லையா, ஏதோ ஒரு குறைகள் இருக்கும். அப்போ என்னாச்சுன்னா அந்த அந்த மலபரிபாகம்ங்கிறது அந்த ஆணவம் செயல் இழந்துவிடும் ஒரு ஸ்டேஜில், அதுக்கு பேர் மலபரிபாகம். அந்த நிலை வந்துருச்சுன்னு வச்சிங்கன்னா அடுத்த செய்தி டப் பண்ணிடும். அப்போ இறைவன் உள்ளே இருக்கிறான் இல்லையா, அப்போ இறைவன் தெரிவான், அது வரைக்கும் இறைவன் தெரிய மாட்டான். ஆணவம் இருக்கிற வரைக்கும் இறைவன் தெரிய மாட்டான், பணம் பதவி அந்தஸ்து தான் தெரியுமே ஒழிய இறைவன் தெரிய மாட்டான். இது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஓனத்துக்கு அப்புறம் இறைவனும் ஒருத்தர் இருக்காரா, அப்புறம் இறை உணர்வுக்கு வருவாங்க. சுருக்கமாக சொல்கிறேன் அவங்களுக்கு, நான் வந்து உலகளோடு சேர்த்து நான் அவங்களுக்கு பாட்டம் நடத்துகிறேன். நான் இதை வந்து சைவ சித்தாந்தமாக நடத்தினேன்னா இந்த ஒரு பாட்டுக்கே எனக்கு ஒரு நாள் ஆகும், நான் அப்படி நான் நடத்தலை. இப்போ அந்த நிலைக்கு வரும்பொழுது உள்ளே இருக்கக்கூடிய கடவுள் தன்மை அப்பொழுது அவங்களுக்கு தெரியும். இறைவனே என்ன செய்வார் அப்போதான் அவங்க கண்ணுக்கு தெரியும். அதுக்கு பேர் பக்கம் அடைஞ்சதுல சத்தினி பாதம். உள்ளே அந்த திருவுருள் வெளிச்சம் கிடைக்கும். எப்போ வரும் அதெல்லாம், பக்குவப்பட்ட நிலையில தான். இந்த திருவுருள் வெளிச்சம்ங்கிறது இறைவன் உயிருக்குள் இறைவன் இருந்தாலும் இறைவனை உணராமல் இருக்கக்கூடிய நிலை மாறி பக்குவப்பட்ட பின்பு கோயில் வழிபாடு, அடியார் வழிபாடு, பக்தி நூல்களை எல்லாம் படித்து உணர்கின்ற பொழுது உள்ளே இருக்கக்கூடிய அதே கடவுள் சக்தியாக திருவொருள் வெளிச்சமாக உதவி செய்யும். உலகம் உவப்ப வளநேர்வு திரிதிரு பலர் புகழ் ஞாயிறு கடல் கண்ட ஆங்கு ஓ ஆழமைக்கும் சேன் விலங்க அவிரொளி. இந்த ஒரு பெரிய இந்த ஒரு நீர்பரப்பில் இப்போ நான் சொன்னது வந்து திருமுருகா, ஒரு பெரிய நீர்பரப்பில் சூரியனுடைய கதிர்கள் உள்ள நுழையும் பொழுது ஒரு வெளிச்சம் தெரியுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வெளிச்சம் அவங்க அவங்களுடைய உயிரில் தெரியும். அப்போ திருவொருள் வந்து வெளிச்சமாக உயிரில் பதிகிறது. சக்தி நிபாதம், நிபாதம்னா வீழ்ச்சின்னு, வீழ்ச்சின்னா பதிதல்னு அர்த்தம். இப்போ அந்த நிலை வந்துட்டீங்க, அதுதான் பக்குவம்னு பேர். இதுக்கு நீங்கள் என்ன எவ்வளவு நீங்கள் பயிற்சி எடுக்கணும், சரிகை தொண்டு செய்யணும், கிரிகை தொண்டு செய்யணும், யோக அனுபவம் கிடைக்கணும், இவ்வளவும் தெரிந்து தவம் செய்து ஒரு நல்ல ஒரு பழுத்த நிலையில் பக்குவப்பட்ட நிலையில் இறைவனே உள்ளே இருந்து உணர்த்தக்கூடிய அளவிற்கு வந்த நிலையில் நான் சொல்றேன். கிட்டத்தட்ட ஒரு 75 விழுக்காடு தாண்டியாச்சு. அதுக்காக தான் உபதேசம் பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு தான் உபதேசம், பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு தான் தீட்சை, பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு தான் சைவ சித்தாந்தம் என்ற ஒரு நிலை இருந்தது. இப்ப நீங்க எல்லாரும் பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் அப்படிங்கிற நிலையில தான் இந்த திருமந்திரத்தை நம்ம பேசுறோம். உள்ளே இருந்த அந்த இறைவன் சக்தி, திருவொருள் சக்தி, சரிங்களா? இப்போ என்ன ஆகுது, அடுத்த ஸ்டேஜுக்கு வரணும். உபதேசம் கொடுக்கணும்ல, உபதேசம் எப்படி கொடுக்கணும், ஒரு உருவம் தாங்கி வரணும். சைவத்தில் என்னன்னு கேட்டீங்கன்னா இறைவனே குருவாக வருவார். யாராக இருந்தாலும் சரி, எந்த நிலையில் இருந்தாலும் சரி, அது ஆண் பெண்கிற வேறுபாடு கிடையாது, இறைவனே குருவாக வருவார். அதுதான் நம்ம சைவத்தினுடைய அடிப்படை உண்மை. உள்ளிருந்து உணர்த்தி வந்த அந்த இறைவன், கண்ணுக்கு காண முடியாத இறைவன், சக்தியாக இருந்த இறைவன், திருவுருள் சக்தியாக இருந்த இறைவன், சொல்லியிருக்கேன் சக்திக்கும் திருவுருளுக்கும் பேதமில்லை. சிறைவன் என்ற ஒன்று இருக்கும் பொழுது சக்தியும் அங்கே இருக்கிறது, குணமும் குணியும் போல, பாலும் சுவையும் போல, இல்லீங்களா, பழமும் சுவையும் போல, சூரியனும் கதிர்களும் போல. இப்ப ஏதாவது ஒரு இடத்துல நான் திருவுருள்னு சொன்னா சக்தின்னு அர்த்தம். பல இடங்கள்ல இப்போ வந்து ரொம்ப மேல்நிலைக்கு வந்து நீங்க படிக்கணும். இப்ப இறைவன் நான் சொல்லிட்டேன்னா அதை சக்தி வந்து உள்ள அடக்கம் அடி பார்த்துக்கணும். உதாரணமாக இறைவன் என்று சொன்னால் நீங்க என்ன நினைக்கணும், சூரியனை கம்பேர் பண்ணீங்க. சக்தின்னு சொன்னா அல்லது திருவருள்னு சொன்னா சூரியனுடைய கதிர்களை இமேஜ் பண்ணீங்க. நீங்க ரெண்டு பிரிக்க முடியாது இல்லையா. இப்ப சக்தி தானே நமக்கு பயன்பாட்டுக்கு வருது இல்லையா. இப்ப உள்ளே வெளிச்சமாக இருந்த அந்த திருவுருள் ஒரு உருவம் தாங்கி காணும் குறியாக, காணும் அடையாளமாக, வெளியில் இருந்து நமக்கு உணர்த்துவதற்காக ஒரு வடிவம் தாங்கி கொண்டு, அருள் உருவ திருமேனியை தாங்கிக் கொண்டு இறைவன் குருவாக வருவான். அதான் குரு உபதேசம். இப்படி வந்ததுதான் மாணிக்க வாசகருக்கு உபதேசம் கொடுத்த நிலை. மாணிக்க வாசகருக்கு அந்த ஆவடியார் கோயிலில் இறைவனே உபதேசம் பண்ணியிருக்க. இந்த மாணிக்க வாசகர் யார் தெரியுமா, மாணிக்க வாசகர் பூமிக்கு இறைவனால் அனுப்பப்பட்டவர். அங்கு கைலாயத்தில் சிவபூத கணங்களில் அவர்களும் ஒருவராக இருந்தார். வருகின்ற பொழுது, அங்கே இருக்கின்ற பொழுது, அங்கே இந்திரன் குபேரன்களாக இருப்பாங்க இல்லையா, அவருடைய சொகுசான அந்த செல்வ செழிப்பு ஆடம்பரங்களை அவர் கைலாயத்தில் பார்த்தார். பார்த்தது ஒரு குற்றம், நீ என்ன அவங்களாம் ஆடம்பரமாக இருக்காங்கன்னு பார்த்துட்டு இல்லை, நீ போய் ஆடம்பரமாக இருந்துட்டு அப்புறம் வாங்கிட்ட. அதுக்காக தான் கொஞ்ச நாள் அப்படி இந்த பாண்டியனுடைய அமைச்சராக இருந்து செல்வ செழிப்பாக இருந்து பதவி புகழ் அந்தஸ்தோடு இருந்து கௌரவமாக இருந்து அதன் பிறகு இறைவன்ட்டு வந்தவர். சுந்தரரால் தெரியும். இப்படி இவர்கள்லாம் பூமிக்கு அனுப்பப்பட்டவர்கள். ஞானி மாணிக்க வாசகருக்கு இறைவன் குருவாகவே வந்து தீட்சை கொடுத்தார். அது எல்லாரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் இறைவன் தீட்சை கொடுத்தார், திருவடி தீட்சை கொடுத்தார். அப்பர் பெருமானுக்கும் சிவபெருமான் நல்லூரில் திருவடி தீட்சை கொடுத்தார். ஞான சம்பந்தர் பெருமானுக்கு ஞானப்பால் கொடுக்கும் பொழுதே ஞானத்தையும் கலந்து கொடுத்தார். சொல்லுவாங்க, பாலை கொடுத்து ஆட்கொண்டார், ஓலை கொடுத்து ஆட்கொண்டார், தாளை கொடுத்து ஆட்கொண்டார் அப்படின்னு. அதனால வந்து இறைவன் ஆட்கொள்ளுகின்ற விதம் அருணகிரிநாதருக்கும் தீட்சை. இப்படி ஞானிகளுக்கெல்லாம் இறைவனே குருவாக வருவார். இப்ப நம்மை போன்ற சகல வகையா சகல வகை ஆன்மாக்கள் இந்த பூலோகத்தில் பிறந்து வாழ்ந்து வருகிறார். விஞ்ஞான ஆன்மாக்களோ பிரளயகர ஆன்மாக்களோ இங்க யாரும் இல்லை. அப்ப நமக்கெல்லாம் இறைவன் வடிவம் தாங்கி மானிட சட்டையை வடிவமாக கொண்டு எல்லோருக்கும் தெரிவது போல உபதேசத்தை கொடுப்பார். அப்படி கொடுக்கும் பொழுது என்ன செய்யறாருன்னா, ஆனந்த கண்ணின்று காட்டி களிம்பருத்தானே கட்சி தீட்சை நயன தீட்சைன்னு. ஆறு வகையான தீட்சை உண்டு. மாணிக்க வாசகருக்கு மூணு தீட்சை கிடைச்சது ஒரே நேரத்தில். மூணு தீட்சை என்ன தீட்சைன்னா, அந்த குருவினுடைய கண்ணில் இருந்து வரக்கூடிய ஒளி. அந்த இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த விவேகானந்தருடைய கண்கள் இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா பளிங்கி மாறி இருக்கும். அந்த கண்ணில் இருந்து அப்படியே ரேஸ் போகும். அப்படி பார்த்தாதான் அப்போ எவ்வளோ யோக அனுபவம் அவங்களுக்கு இருக்கணும். இறைவனை உள்ள பார்த்து 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 கண்ணில் சக்தியை வச்சுருக்காங்க அவங்கெல்லாம். நாம் எல்லாம் டிவி மெகா தொடரை பார்த்து பார்த்து கண்ணினுடைய தன்மையை வீணாக்கிட்டு வரணும். அவங்கெல்லாம் உள்முகமாக பார்த்து பார்த்து கண்ணில் வந்து சக்தியை ஏற்றி வச்சுருக்காங்க. ஞானிகளும் யோகிகளும் அவங்கெல்லாம் பார்த்தாங்கன்னா பார்வை நீட்டாக வரும். சிவபெருமானையும் பார்த்தாருன்னு நம்பி இருக்கான். யோசனை பண்ணி பாருங்க, ஆடு உள்ள பாரு. சச்சி தீட்சை கிடைச்சது நயன தீட்சை. நயன தீட்சை கிடைச்சதுன்னா பழைய வினைகள் எல்லாம் கொடிக்கூடியும். அடுத்தது ஸ்பரிச தீட்சை கிடைச்சது. ஸ்பரிசம்னா அந்த திருவடி தீட்சை. தால் தலை, இறைவனினுடைய தால் அடியார்களுடைய தலையில் இருக்கும். தால் தலை கோழில் பொறியில் குணமில்லை குணத்தான் தாளை வணங்காத்தான். தால் தலைன்னு சொல்லி தாடலைன்னு நம்ம பிரிச்சேர்த்து தாடலைன்னு போட்டு அதை ரெண்டாக பிரித்து தால் தலைன்னு நம்ம பிரிப்போம். அந்த இலக்கண விதியில் வரும், உணர்ச்சி இலக்கண விதியில் வரும். தால் பிளஸ் தலை தாடலை. திகடச்சக்கரம் வேற, திகழ் தசக்கரம்னு வரும். திகடச்சக்கரம் அது வேற. அந்த அடுத்தது வாசக தீட்சை. வாசக தீட்சைனா இன்னைக்கு எல்லாரும் தீட்சையை வாங்குறது அதுதான் பெரும்பாலும். இந்த வாசக தீட்சைங்கிறது குரு மாணவருக்கு அல்லது சீடருக்கு நல்லா கேட்டுங்க, வலது காதில் உபதேசம் செய்ய வேண்டும். அதை கண்டுபிடிச்சிடலாம் நீங்க யாரு உண்மையான குருன்னு. அது அந்த என்ன கேட்டாப்ல, ஒவ்வொன்று குரு சீடரை நோக்கி வருவாரா அல்லது சீடர் குருவை நோக்கி செல்வாரா? நல்ல கேள்வி தானே. எது எது உண்மை? குரு சீடரை நோக்கி வருவாரா, சீடர் குருவை நோக்கி தேடுவாரா? போவாரா? ரெண்டுமே உண்டா? நல்ல சீடரை குரு தேடுவார். மாணிக்க வாசகரை தேடித்தான் குருவாக சிவபெருமான் வந்தார். ஒவ்வொரு வாழ்க்கை எல்லாரும் பாருங்க, நல்ல குரு என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல சீடருக்காக காத்து கொண்டிருப்பாங்க. சீடர் தேடி போகும்பொழுது அந்த குரு அப்படியே அப்ப அவருக்கும் தெரியும் என்ன சீடர் நம்மகிட்ட வருவாருன்னு. அவருக்கு தெரியும். இதுதான் விவேகானந்தருக்கும் ராமகிருஷ்ணருக்கும் உள்ள. ராமகிருஷ்ணர் வந்து நல்ல சீடரை தேடிக்கொண்டிருந்த காலத்தில், விவேகானந்தர் நல்ல குருவை தேடிக்கொண்டிருந்த காலத்தில் பக்குவமான குரு மாட்டிக்கிட்டார்னு அவர் சொல்றார். பக்குவமான சீலன்ற பாட்டின்னா பக்குவமான சீலன் அப்போ அப்படி இருக்கும். அதனால மாணிக்க வாசகருக்கு மூன்று வகையான தீட்சை, நயன தீட்சை, பரிச தீட்சை, வாசக தீட்சை. அப்படி கொடுத்தனால என்ன ஆச்சுன்னா, கண்ணின்று காட்டி களிம்பருத்தானே, களிம்பு என்று சொன்னால் அழுக்கு குற்றம், அந்த அனுபவ விளக்கம் தான் வந்து உரை விளக்கம் போனீங்கன்னா அதில் முழுமையான விளக்கம் கிடைக்காது. பொதுவாக ஆன்மீகத்தில் சைவத்தில் களிம்புன்னா ஆணவம்னு பேர், களிம்பு அறுத்தல்னா ஆணவத்தை அறுத்தல், ஆணவ குற்றத்தை அறுத்தல், அழுக்கை அறுத்தல், அதுதான் அதுதான் பொதுவாக சொல்லணும். இதில் அனுபவமா என்ன சொல்றேன், மறுபிறப்பு என்ற ஒரு கழிம்பு அந்த உயிரில் இருந்ததால் அதை நீக்கிவிட்டார். மறுபிறப்பே கிடையாதுங்க, எல்லா சஞ்சிதேவனையும் காலி, சஞ்சிதேவனையே இல்லைன்னா அப்புறம் எப்படி மறுபிறப்பு உண்டு? கழிம்பு அறுத்தான், அந்த அழுக்கு சஞ்சித வினை எல்லாத்தையும் நீக்கி அந்த ஆணவம் என்ற அனாதியே இருக்கும் இல்லையா, அந்த உயிரில் வந்து உயிரில் ஆணவம்ங்கிறது அப்படி வந்துகிட்டே இருக்கும், ஆரம்ப காலத்திலேருந்து வர்றது, பிறப்பு எடுத்த காலத்திலிருந்தே உயிரில் ஒட்டி கொண்டிருக்கின்றது அந்த ஆணவம். அந்த ஆணவத்தை வாட்டி வதக்கி, வாட்டி கண்ணின்று காட்டி களிம்பு அறுத்தானேவா, அப்போ வாட்டி வதக்கி அந்த ஆணவத்தினுடைய ஆற்றலை செயல் இல்லாமல் ஆக்கிவிட்டார். எப்படின்னா இறைவன் அந்த கண்ணினால் பார்த்தல், ஆனந்த கண்ணின்று காட்டி, ஆனந்த கண்ணுக்குள் அந்த ஞானத்தை வைத்து அந்த ஞான கண்ணினால் இந்த பார்க்கிறது, குருநாதருடைய பார்வையினால் அந்த மாணவருடைய உயிரில் இருக்கக்கூடிய ஆணவம், பழைய வினைகள் எல்லாவற்றையுமே அறுத்தல், அதுதான் உபதேசம். அந்த அந்த இறைவன் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கிற பாருங்க, மூணாவது வரியில பாருங்க, உள் நின்று உருக்கிவோர் ஒப்பில்லா ஆனந்தம், அதுதான் கடவுள். கடவுள் எப்படி இருக்காரு, கடவுள் எப்படி இருக்காருன்னா உள்ளே ஆனந்தமயமாக இருந்திருக்கிறார், உள்ளே உயிரை உருக்கி இருக்கிறார், உடம்புக்குள் உயிருக்குள் இறைவன் இருந்திருக்கிறான், உடம்புக்குள் உயிருக்குள் இருந்து ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கிறார் இல்லையா, அவர் உள்ளே உருக்கி ஆனந்தத்தை சொரிந்த ஆனந்தமாய் நின்ற அந்த இறைவன் வெளியில் குருவாக வந்து தீட்சை கொடுத்திருக்கிறார். அப்ப எவ்வளவு பக்குவம் இருக்கணும், பக்குவம் இருக்கும்போதுதான் இறைவன் வருவான், அதுதான் குரு உபதேசம். மீதியை நம்ம அடுத்த